ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं दैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयं मुदीरये नष्टप्रायेषु अवत्रेषु नित्यं भागवतसेवयां भगवदीयमुत्तमश्लोके भक्तिं भवतीर्नैष्ठिके। ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 7 அத்தியாயம் 8 பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் பதம் 45. ஸ்ரீ சித்தா உச்சு யோனோ கதிம் யோக சித்தாம் அவதோ சாது அனுர்ப்ரீத்தி யோக தபோ பலேன தான தர்மத்தம் தகைர்வித்தார். தன்மை துப்பியம் பிரணதாஸ் ஸ்மோத் திருவிஹ்மக ஒளிபரப்பம் பள்ளியிலோ சில பிரபாக்கு ஜெய். சித்தலோகவாசிகள் பின்வருமாறு துதித்தனர். பகவான் நரசிம்மதேவரே, நாங்கள் சித்தலோகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் தானாகவே அஷ்டசித்திகளின் பூர்ணத்துவத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். இருப்பினும் மிகவும் வஞ்சகனான ரணியகசிபு தனது தவ வலிமையினால் எங்களுடைய அஷ்டசித்திகளை பறித்து கொண்டு விட்டான். இதனால் தனது யோக சக்தியின் என் மிகவும் கர்வம் கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த அயோக்கியன் தங்களுடைய நகங்களினால் கிழித்து கொல்லப்பட்டதால் தங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். பொல்லுரை. இந்த பூமியில் சிறிதளவு யோக சக்தியுடைய பல யோகிகள் சிறிய தங்கத்துண்டுகளால் உண்டாக்குகின்றனர். ஆனால் சித்தலோகவாசிகள் உண்மையாகவே பெரும் யோக சக்திகளை பெற்றுள்ளனர். ஒரு கிரகத்திலிருந்து மற்றொன்றிற்கு விமானம் இல்லாமலேயே அவர்களால் பறந்து செல்ல முடியும். இது மகிமா சக்தி எனப்படுகிறது. உண்மையிலேயே அவர்கள் பழுவற்ற தன்மை பெற்று ஆகாயத்தில் பறக்க முடியும். ஆனால் ஒருவித கடும் தவத்தினால் ரணியகசிபு சித்தலோகவாசிகளை மிஞ்சியவனாய் அவர்களுக்கு தொலைகள் கொடுத்தான். இப்போது அந்த ரணியகசிபு பகவானால் கொல்லப்பட்டதும் சித்தலோகவாசிகளும் விடுதலை பெற்றதாக உணர்ந்தனர். மொழிபெயர்ப்பு தெரிவித்துள்ள சித்தலோகவாசிகள் பின்வருமாறு துதித்தனர். பகவான் நரசிம்மதேவரே, நாங்கள் சித்தலோகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் தானாகவே அஷ்டசித்திகளின் பூர்ணத்துவத்தை நாங்கள் பெற்றுள்ளோம். இருப்பினும் மிக வஞ்சகனான ரணியகசிபு தனது தவ வலிமையினால் எங்களுடைய அஷ்டசித்திகளை பறித்து கொண்டு விட்டான். இதனால் தனது யோக சக்தியில் இவன் மிகவும் கர்வம் கொண்டிருந்தான். இப்போது இந்த அயோக்கியன் தங்களுடைய நகங்களினால் கிழித்துக் கொள்ளப்பட்டதால் தங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ண சாய்முலி சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இல்ல சித்தர்கள் வந்து கணேகிருஷ்ணர் பிறந்தவனே பகவான் அசிமதேவரை புகழ்ந்து சொல்றாங்க. அது முக்கியமா வந்து அங்க ஏற்கனவே எங்களுக்கு அஷ்டசித்தி இருந்துச்சு, ஆனா இவன் தவ வலிமை நாடி அந்த அஷ்டசித்திகளையும் பறிச்சுக்கிட்டான். இப்ப அவங்க நாங்கள் நாடி கொல்லப்பட்டு எங்களுக்கு விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா பிரபாதா சொல்லும்போது இந்த அஷ்டசித்திகள் வந்து லைமா மைமான்னு வரிசையா வரும். காத்தோட மெலிசாகிறது, அணுவோட பொடுசாகிறது, அதே மாதிரி மிக கனமாகிறது, நினைச்ச இடத்துக்கு போறது, இதெல்லாம் மிக முக்கியமா இந்த அஷ்டசித்திகள் வந்து சித்தலோகவாசிகள் வந்து அவங்க விற்பனை பலன் நாடி அந்த சித்தலோகத்தில் பிறந்த அந்த சக்தி இயற்கையாகவே அவங்ககிட்ட இருக்கு. எல்லாமே அவங்க சுலபமா ஒரு லோகத்துக்கு இந்த லோகம் விமானம் இல்லாமலே போக முடியும், மனசாலேயே அவங்க பயணம் செய்ய முடியும். ஆனால் இதில் வந்து அஷ்டசித்திகள் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் உதவாது, இதுவும் ஜடசக்தி தான். அஷ்டசித்திகள் வந்து பிரபாத சொல்ற மாதிரி இது வந்து கண்ணியகிருஷ்ணப்பை காப்பாத்தல, உங்களை தோக்கடிச்ச அஷ்டசித்தி இவன் கைப்பற்றிட்டான். ஆனாலும் அவனாடி மரணத்திலிருந்து விடுபட முடியல. ஒரு புத்திசாலி வந்து எத்தனை சக்தி எத்தனை சித்தி இருந்தாலும் இறுதி மரணத்திலிருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப இது வேஸ்ட்ன்னு தெரியும். காரணம் வந்து இந்த அஷ்டசித்திகள் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அட்ராக்ஷன், அந்த சித்தி இருக்கணும் இந்த சித்தி இருக்கணும். ஆனால் அந்த சித்தி நாடி வாழ்க்கையோட இந்த உடம்போட இறுதி பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. உடம்போட இறுதி பிரச்சனை இது மரணம், மனத்திலிருந்து அதுக்கு விடுதலை கிடைக்காது. அதனாடி என்ன பிரயோஜனம்? முக்கியமா சமயத்தில் பிரபாதங்க சொல்றமா சில தங்கத்து கட்டிகளை உருவாக்குற நாடி சில பேர் பெரிய சக்தி, பல யோகிகள் சிறிய சிறிய தங்கத்துண்டுகளை உண்டாக்குகின்றனர் யோக சக்தி. அதனாடி அவங்கள பெரியவனு சொல்றோம். இது தமிழகிருஷ்ண மகாராஜ் ஒரு சீடியில் பார்த்தேன், அந்த மாதிரி மொரிஷியஸ்லயோ அதுலேயோ இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா, அந்த சீடி அந்த மாதிரி ரெண்டு சீடி இருக்கு. ஒன்று வந்து ஒரு மொரிஷியஸில் வந்து இந்துக்கள் தான் அதிகம் மொரிஷியஸ் நாட்டில். அங்கே போய் ஒரு சுவாமி ஆல்டர் அந்த சுவாமி இது வச்சு கடத்த போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 படம் இருக்கு, எல்லா சுவாமி எல்லா சாமியாருக எல்லா படமும் இருக்கு. அதனாடி மகாராஜ் வந்து ஒவ்வொருத்தராக காமிச்சு காமிச்சு உங்க சாமியா இல்லையான்னு வரிசா சொல்லிட்டே வர்றாரு. அப்ப ரீசெண்டா அந்த மறைஞ்சு போன ஒரு சாமியார் இருந்தார், அந்த எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. இவரை ஏன் வச்சிருக்கீங்கன்னு, இவர் பெரிய கடவுள் மாதிரி, ஏன் கடவுள்னு சொல்றீங்க, அவர் தங்கத்தை உண்டாக்குவார் அப்படி அப்படின்னு. உடனே மகாராஜ் கேட்கிறாரு, ஆமா எவ்வளவு தங்கம் உண்டாக்குவாரு, அந்த கையளவு தங்கம், ஒரு கடல் அளவு தங்கம் உண்டாக்குவார் அவரு அப்படின்னு கேட்டாரு. அப்ப நாகடை வச்சிருக்கவங்கலாம் கடவுளா, அவங்க நிறைய கொஞ்சம் கட்ட பெரிய பெரிய நாகக்கடைக்காரங்களாம் கிலோ கிலோ கணக்கில் தங்க வச்சிருப்பாங்க, டன் கணக்கில் தங்க வச்சிருப்பாங்க, அப்ப அவங்கலாம் கடவுளான்னு கேட்கிறாரு. இப்படியே வரிசையா கேள்வி மேல கேள்வி கேட்க, அவங்கலாம் கடவுள்னு சொன்னாங்க, அப்ப ஏன் இவரை மட்டும் கடவுள்றாங்க, கடவுள் கடலில் தங்கத்தை உண்டாக்கணும், சும்மா கையில தங்கத்தை உருவாக்கணும் எல்லாம் கடவுள்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி அஷ்டசித்திகள் வந்து அப்பதான் அந்த அவரு அந்த காலத்துல வந்து இந்த சிலோன் ஒருத்தர் ஒரு பேர் என்ன, இவருக்கு சேலஞ்சு விட்டாரு கோவூர், கோவூர் டாக்டர் கோவூர். அவர் வந்து மெஜிஷியன், மேஜிக் பண்றவர். அவர் இவர் என்னென்ன பண்ணாரோ அத்தனை அவர் பண்ணி காமிச்சார். நான் கடவுள்ல, ஆனா நான் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு மேஜிக்ல. மேஜிக் என்ன அது புரியாது, எத்தனையோ மேஜிக் வந்து கண்கட்டுவத்தை எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. ஆளை வெட்டுற மாதிரி இருக்க அப்புறம் ஒண்ணு சேர்ப்பாங்க, அது ஒண்ணு என்னென்ன மூலம் செய்வாங்க. அந்த மாதிரி அவங்களெல்லாம் கடவுள் சொல்ல முடியாது, மேஜிக் வந்து ஒரு மாதிரி ஏமாத்து. அதே மாதிரி கடவுள்னு சொல்ல முடியாது. ஆனாடி சித்திகள் வந்து மொதல் உண்மையில் உள்ளவங்க வேற, உங்க உண்மையில கிடையாது உங்களுக்கு, உங்க மேஜிஷியன் மாதிரி ஏமாத்துற மாதிரி, மேஜிக்னா ஏமாத்துற. அதுக்கு ப்ரொஃபஷனலாக கோர்ஸே இருக்கு, மேஜிக் கோர்ஸ். மேஜிக் வந்து முறப்படியாக கற்றுக்கலாம், பெரிய பெரிய சிட்டிகளில் எல்லாம் கோர்ஸே இருக்கு, மேஜிக் கோர்ஸ். அந்த மாதிரி எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம வந்து அஷ்ட சித்திகளை கண்டு பெரிய விஷயம்னு சொல்லி நம்ம மயங்கிடக்கூடாது. காரணம் வந்து வாழ்க்கையோட இறுதி பிரச்சனைக்கு அது உதவாது. மரணம் வந்து யாரையும் தவிர்க்க முடியாது. அதான் ஒரு கதை உண்டு, இந்த மாதிரி ஒரு சாதகன், ஆன்மீக சாதகன், சாதகன்னா ஆன்மீகத்தில் முன்னேற முயற்சி செய்கிற வந்து சமயத்தில் வழி தவறி போயிடுறாங்க. ஆன்மீகத்துக்கும் உலக விஷயமும் தெரியாமல் தவறி போகிற அந்த ஆன்மீக சாதகன் வந்து சித்தி படுறது தான் பெரிய விஷயம்னு நினைக்கிறான். அன்னாடி காட்டுக்கு போய் 20 வருஷம் தவம் இருக்கிறான், 10-20 வருஷம். அந்த தவ முடிவில் அவனுக்கு பெரிய சித்தியெல்லாம் கிடைக்குது. அந்த சித்தியோட ரொம்ப கம்பீரமாக ஊருக்கு திரும்பி வரான். ஊர்க்காரங்களாம் கேட்குறாங்க, நீ போய் 20 வருஷம் தவம் இருந்தே என்ன உனக்கு சக்தி, என்ன பலம் கிடைச்சிதுன்னு கேட்குறாங்க. அப்பாவியாக கேட்குறாங்க கிராமத்து ஜனங்க, என்ன இப்படி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் அப்படி ஒரு யானை போயிட்டு இருக்கும், அதை போய் தொடுவான், யானை செத்து விடும். ஊர்க்காரங்க ஒன்றும் ஆசையில் நல்லா இந்த யானையை கொண்டு விட்டதில் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. மற்ற கிராமத்தில் ஒரு ஆள் அது பாட்டுக்கு யானை அது பாட்டுக்கு இருந்துச்சு அதையும் கொண்டு விட்டாரு, அப்படியா சொல்லுங்க, திருப்பி போய் தொடுவான், யானை பழச்சிக்கிடும். உடனே நம்மனா மயங்கிற அவங்க கேட்குற அந்த ஊர்க்காரங்க கேட்குறாங்க, ஏன்பா யானை இறந்தா என்ன செத்தா என்ன உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன், யானை இறந்தா என்ன செத்தா என்ன உனக்கு என்ன பிரயோஜனம், ஏன்னா யானை அது காலத்துக்கு வாழ போகுது, காலம் முடிஞ்சோடனே போக போகுது, நீ அதை கொண்டு பழக்க வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம், இதுக்கு தான் 20 வருஷம் கஷ்டப்பட்டு போய் நீனு காட்டில் தவம் இருந்தியா, ஏதாவது உருப்படியான வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறான். அவன் அப்படியா சொல்றீங்க, அப்படியே ஆற்றுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தோரம் கிராமத்தோரம் ஆறு ஓடுது, ஆற்றுல போனவனே அப்படியே எல்லாரும் நிற்கிறான், இவன் அப்படியே ஆற்று தண்ணி மேலே நடந்து போகிறான். உடனே திருப்பி இந்த ஊருக்காரன், ஒரு நாள் நான் காசு கொடுத்தா போட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க, இதுக்கு 20 வருஷம் கஷ்டப்பட்டு தவம் இருந்து இப்படி போறியா, பைத்தியக்காரனா இருக்க, போய் உருப்படியான காரியம் ஏதாவது செய்யுன்றான். அதாவது அர்த்தம் வந்து அஷ்ட சித்திகள் வந்து யாரு ஃபாலோ பண்ணாலும் உலக வாழ்க்கையில் சாதாரணமா அனுபவிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சித்தியில் தங்க தங்கமாக வருதுன்னு வச்சுக்கிறோம், டன்னு டன்னாக தங்கம் வருது, அதை வச்சு என்ன செய்யும், இப்போ ஒரு அளவுக்கு மேலே ரூபாயை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாமல், அத்தனை நோய் நொடி அத்தனை கஷ்டம் கஷ்டம். இரண்யகசிப்பு பிரபஞ்சத்தையே விலைக்கு வாங்கினா அவனும் நிம்மதியால், அவ்வளோ பிரபஞ்சத்தையும் கைப்பற்றிட்டான். எல்லாரும் இந்த விஷ்ணுவை தவிர மற்ற எல்லாரும் அவனுக்கு சேவை செய்கிறாங்க, சிவன் பிரம்மா முதற்கொண்டு எல்லாரும் அவனுக்கு சேவை செய்கிறாங்க, அப்படி அவனுக்கு சந்தோஷம். அது மாதிரி என்னதான் சந்தோஷம்னாலும் கடைசியில் அஷ்ட சித்தியும் உங்ககிட்ட இருந்து கூட சித்தட்டந்தெல்லாம் பிடுங்கிட்டான், அப்படியும் முடிவில் வந்து அவனுக்கு அன்னாடி சுருக்கமாக ஆன்மீகத்தில் சாதகர்கள் இல்லை முன்னேற அடையணும்னு விரும்புகிறவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து எல்லாருக்குமே இந்த சித்தி வரும், சம்சாட்டாக சித்தி வரும். ஆன்மீகத்தில் பக்குவப்படும்போது ஃபஸ்ட்டு வரக்கூடிய அடையாளம் இதுவே ஒன்று, உலக விஷயங்களில் வந்து நமக்கு ஆசை போகிறது ஒன்று, ஆன்மீகத்தில் உண்மையாக முன்னேறையில் அதுக்கு தடையா இந்த சித்திகளும் வரும். சமயத்தில் மற்றவங்க மனசில் இருக்கிறத நினச்சி நம்ம புரிஞ்சுக்கிறது, சில சமயம் நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் வந்து சம்சாட்டா சித்தி. ஆனால் இதை பயன்படுத்தினா ஆன்மீகம் அழிஞ்சு போகும். எல்லா ஆச்சாரியர்களும் இந்த சித்தியை தாண்டி போக சொல்கிறாங்க, யாரும் சித்தியில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா இந்த அஷ்ட சித்திகள் நினைச்ச மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி நடக்கிறது, மனத்தவங்க மனசில் உள்ளது புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சித்திகள். இந்த சித்திகள் வந்து நம்ம ஆன்மீக நட்டத்துக்கு பெரிய தடை. சமயத்தில் அந்த சித்தி நாடி நமக்கு கர்வமும் கோபமும் வந்து ஆன்மீகம் அழிஞ்சு போகும். இன்னொரு கதை உண்டு, அந்த மாதிரி பெரிய சாது வந்து பெரிய பவர்ஃபுல் சித்தி, அவனுக்கு யோக சக்தி எல்லாம் இருக்கு. எப்படி ஆன்மீக சக்தி வந்து ஒருத்தரை சித்தியை கொடுக்கும்போது அந்த சித்தி வந்து ஒருத்தனுக்கு அழிவுக்கு காரணமாக இருக்குன்றதுக்காரு. இவன் வந்து கடலோரம் உட்கார்ந்துருக்கான், தவம் பண்ணிட்டு இருக்கான், தியானத்தில் இருக்கான். அப்போ வந்து கடுமையான கடல் காற்று சுழல் காற்று அடிக்குது. இவனுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கு, இந்த சித்தியில் இருக்கணும். ஆமாம், சித்தி பவர் நாடி அந்த கடல் காற்றை நிப்பாட்டிடுறான், அமைதியாக்கிறான். நம்ம நினைக்கிறோம் ஒரு பக்கம் கடல் காற்றை அமைதி பண்ண நாடி கடல் கொந்தளிப்பு நின்று போச்சு நல்லா இருக்கு. ஆனால் அதே சமயம் கடலில் வந்து இந்த கடல் காற்று வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பாய் விரித்து ஒரு கப்பல் வந்து பெரிய அளவில் ஓடிட்டு இருக்கு. அந்த கடலை வந்து பாய் விரித்து ஓட்டுறது வந்து பெரிய திறமை. ஏன்னா சமயத்தில் அந்த காத்தோட வேகத்துக்கும் திசைக்கு ஏற்ற மாதிரி பாயோட அளவும் தரமும் இதெல்லாம் பாய் விரிக்கணும் கடலில் கப்பலில். அந்த காற்று வேகம் மாறுறதுக்கேற்ற மாதிரி மாலுமியை வந்து மடமடவுடன்னு பாயை ஏற்றுவாங்க. காற்று குறைய வைக்க தகுந்த மாதிரி பாயை மாற்றுவாங்க. சடனை காத்து நின்னாடு அந்த கப்பல் வந்து பாய் விரிச்சு வேகமாகப்பட்டு இந்த கப்பல் தடுமாறி கடலில் முங்கிடுது. முங்கின உடனே அளவில் அவ்வளோ பேரை இறந்து போக அந்த ரியாக்ஷன் ஆடி இவனோட சித்திபுரம் போயிடுது. அதாவது முக்கியமாக வந்து அஷ்டசித்திகள் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சரியாக பயன்படுத்த முடியாது. தங்க கட்டிகள் தன்னா வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் உடம்பு வேணும் உயிர் வாழணும் நினைக்கிறவங்க எத்தனை பேர் இந்த வாழ்க்கையிலேருந்து என்னைக்கு தான் விடுதலைன்னு புலம்புறத பார்க்குறோம். காரணம் வந்து சமயத்தில் இந்த வாழ்க்கை வந்து நரகமாகும்போது இந்த ஏண்டா உயிர் வாழ்கிறோன்னு தோணும். அந்த மாதிரி அஷ்ட சித்திகளும் வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு பயன்படாது. ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுறவங்க இதுக்கு துளி கூட கவனம் செலுத்தக்கூடாது. அதுலேருந்து யார் விலகி வராங்களோ அவங்க தான் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். அதுக்கு அடிமையானவங்க திருப்பி உலக வாழ்க்கையில் முங்கிடுவாங்க. சித்தி வந்து ஜட விஷயத்தை சேர்ந்தது, அஷ்ட சித்திகளும் ஜட உலகத்தை சேர்ந்தது, ஆன்மீக உலகத்தை சேர்ந்த கிடையாது. அது வந்து ஒருத்தருக்கு பக்குவத்தை ஆன்மீக முன்னேற்றத்தை தராது. ஆன்மீக முன்னேற்றத்தில் வர்றவங்க ஜடசக்தியும் தாண்டி வரணும். சித்தி வந்து ஜடசக்தியை சேர்ந்தது, முக்தியே ஜடத்தை சேர்ந்தது. அப்போ சித்தியங்கிறது அதனாடி நம்ம பார்த்துருக்கோம், முக்தியவே தாண்டி வரணும்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கல இந்த சித்திகளை கண்டிப்பாக தாண்டி வரணும். அதனாடி உதாரணம் இதில் ரணியகிஷிபு வந்து இந்த சித்தர்கள்ட்ட வந்து அவ்வளோ சித்தியும் பறிச்சாலும் இந்த சித்தர்கள் அதான் சொல்கிறாங்க, அவன் தவ வலிமை நாடி எங்கள் சித்திகளை பூரா பறித்தான், ஆனாலும் உங்கள் கை நகத்தில் இறந்து போனாங்க. அவனோட வாழ்க்கை அதை காப்பாற்றலை, அவனோட சாவு அது நிப்பாட்டலை, அவனுடைய கோடிக்கணக்கான வசதிகள் அவனை ஒன்றும் கை கொடுக்கலை. அதாவது இந்த உடம்பு எடுத்தாச்சுன்னா அது அழிவு நேரம், இதுக்கு சித்திகள் உதவாது. எத்தனை மறுமறு பிறவிகளை எடுத்து மறுபடியும் அழிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாடி ஆன்மீக முன்னேற்றத்தில் உள்ள சாதகர்கள் வந்து சித்தியில் கவனம் செலுத்தக்கூடாது. அதுவும் பக்தர்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கலைன்னாதான் இந்த சித்திகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க. சித்திகள் வந்து என்றைக்குமே ஆன்மீக வாழ்க்கையை தடை. அந்த கடலோரம் கர்வத்து நாடி அந்த காற்றை நிப்பாட்டுற நாடி கப்பல் கவுந்து இவனோட சித்திபுரம் அழியுது. அதனாடி ஆன்மீக வாழ்க்கையில் வந்து சமயத்தில் எட்டனா தவளை மாதிரி, எட்டனா காசு வச்சு இந்த தவளை எப்படி ஆணவமாக இருக்கோ, யானையை நில்லு நில்லுன்னு சொல்லுதா, அந்த மாதிரி இந்த சின்ன சின்ன சித்திகளும் நமக்கு கர்வத்தை கொடுத்து பெரிய பெரிய அபராதங்களை பண்ண வைக்கும். புத்திசாலி வந்து சித்திகள்லேருந்து விலகி நிற்கணும். ஏன்னா சித்தி வந்து வேண்டாத கர்வத்தை கொடுத்து ஆணவத்தை கொடுத்து அந்த ஆணவ அபராதத்தை அழிச்சு கொடுக்க அபராதத்தினாடி அழிவு வரும். அதனாடி ஆன்மீக பாதையில் முன்னேறி வர்றவங்க இந்த இந்த சித்திகள் வந்து கண்டிப்பா துளி கூட இல்லாம பார்த்துக்கணும். ஆனா ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றத்துல முத வரக்கூடும், இந்த சித்திகள் வரக்கூடும், ஆனா பயன்படுத்தக்கூடாது, அதை வந்து விளைவா. ஹரே கிருஷ்ணன். சாயசமபாதம் சித்தியை பயன்படுத்தலாமா? அண்ணாடி அதை வந்து அவங்க மனசை புரிஞ்சுக்கிற மாதிரி கேள்வி வந்து சமயத்தில் பக்தர்கள் அவங்க சொல்றப்ப அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்ற வேண்டி அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி புரிஞ்சுக்கிற பக்கம் ரைட்டா தப்பா தானே? முக்கியமா வந்து டிவோடிஸ் வந்து அவ்வளவு போட்டு ஸ்பெக்குலேட் பண்றது இல்லை. ஃபேஸ் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூனா அசிட்டிஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, அப்படியே அவங்ககிட்ட கேட்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் வந்து பக்தர்கள் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து என்னென்னு நம்மளா ஆராய்ச்சி பண்றவர்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். இன்னொன்று வந்து இப்ப என்னோட டீலிங்லயே நான் ரொம்ப கஷ்டம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்ட வந்து என்ன என்னன்னு ஆராய்ச்சி பண்ணா அபராதமும் குழப்பமும் தான் வரும். ஃபேஸ் வேல்யூ நீங்க என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எடுத்துக்கிறேன். நீங்களும் டிவோட்டி, நானும் டிவோட்டி. அண்ணாடி நீங்க போய் சொன்னா அது பகவான் பார்த்துக்கிறாரு. நீங்க மனசுல உள்ளது உண்மையை சொன்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கிட போறோம். அண்ணாடி பக்தர்களுக்குள்ள ஆராய்ச்சி வந்து தேவையில்லை, கூடிய மட்டும். ஆனா பக்தர்கள் வந்து ஃபேஸ் வேல்யூன்றத என்னோட அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்கலாம். ஃபேஸ் வேல்யூன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை சிட்டிஸ்ட் எடுத்துக்கிறது. எப்போ அவர் உண்மை சொல்றாரா, அவர் பொய் சொல்றாரா, அவர் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் உண்மை சொல்றாரா, இப்பெல்லாம் போனால் நம்ம கான்சியஸ்னஸ் டவுன் ஆயிடும். அது மேனேஜ்மெண்ட்ல இருக்கல நிறைய கஷ்டம். இந்த டிவோட்டி என்ன எந்த எத்தனை பெர்சன்டேஜ் உண்மை சொல்றாரு, எவ்வளோ பொய் சொல்றாரு, இது சரியா இது தப்பா, அப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டே போகும்போது நம்முடைய பக்தி வந்து அதுக்குரிய உணர்வுகள் வந்து ஏன்னா பண்ணும்போது நம்ம உணர்வுகள் தடப்படும். அதனால சிம்பிள் வந்து பக்தர்களுக்கு பக்தர் வந்து யாருனாலும் ஃபேஸ் வேல்யூ, மற்றவங்க வந்து பக்தர்கள்ட்ட வந்து சுலபமாக நம்ம நம்பிதான் தீரணும். ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் வேல்யூனா அவங்க சொன்னது அப்படியே அது இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் அப்படியே எடுத்துக்கிறது. சில சமயம் சர்வ் பண்ணையில் சீனியர் வைஷ்ணவுக்கு அவங்க இது தெரிஞ்சு சர்வ் பண்ணணும்னு வாங்க, அது வந்து எட்டிகட்ஸ் இருக்கு, வைஷ்ணவ எட்டிகட்ஸ். பொதுவானதுக்கு ஒரு சன்னியாசிக்கு சர்வ் பண்ணையில் சன்னியாசி வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. நம்ம தான் ஒவ்வொன்றா பீரியாடிக்கலாக கேட்கணும் சர்வ் பண்ணையில் இது வேணுமா இது வேணுமான்னு சொல்லிட்டு. அதே சமயம் அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக சர்வ் பண்ணவும் கூடாது, அவங்களுக்கு வந்து ஓவர் ஐட்டமாக பார்த்து சர்வ் பண்ணி அவங்க விரும்புகிறத நம்ம அறிஞ்சு கொடுக்கணும். இப்போ இலையில் பரிமாறுறவங்க ஒரு உதாரணத்துக்கு சரி, அவங்க வந்து எந்த ஐட்டத்தை வேகமாக காலி பண்ணுறாங்களோ அந்த ஐட்டத்தை கொண்டு போய் அடுத்து வைப்பாங்க. சமயத்தில் அது வேண்டாம்னு சொன்னால் விட்டுறணும், ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சம் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சீனியர் வைஷ்ணவ மற்ற ஒரு சன்னியாசி அவங்களுக்கு சர்வ் பண்ணும்போது அவங்க எப்படி சர்வ் பண்ணணும், அவங்களுக்கு எது இஷ்டம்னு தெரிஞ்சு நம்ம புரிஞ்சு செய்யணும். நமக்கு எது இஷ்டம்னு செய்யக்கூடாது. சில பேர் சர்வ் பண்ணையில் நமக்கு இஷ்டமான ஐட்டமாக நிறையா வைப்பாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கும். நமக்கு படா பஜ்ஜி இதெல்லாம் ரொம்ப இஷ்டமாக இருக்கு, ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு எது டேஸ்ட்ன்றதை முதல் வந்து பிரபுபதாய சொன்ன மாதிரி முதல் சர்விங்கில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு கண்டி வச்சுட்டு போகணும். அடுத்து வந்து அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே ரெண்டாவது சர்விங், மூணாவது சர்விங், நாலாவது சர்விங் வரும்போது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லெவலுக்கு சாப்பிட்டு அதோட நிப்பாட்டிக்கிடுவாங்க, அவங்களும் திருப்தியாக சாப்பிடுவாங்க, பிரசாதமும் வேஸ்ட் ஆகாது. இது மாதிரி பைசாமா எட்டிக்கட்டு இல்லைன்னா முக்கியமாக வந்து மற்றவங்க டிவோடிஸோட மனநிலையை புரிஞ்சுக்கிறதுன்றது பெரிய ஆட்டம். அது கண்டிப்பாக வேணும், எல்லாரும் வாய் விட்டு சொல்ல மாட்டாங்க. அது சன்னியாசி அவங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டாங்க. சீனியர் டிவோட்டிஸும் சமயத்தில் கேட்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு தேவைன்னு கொடுக்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்குறோமா, நமக்கு தேவையானதை நமக்கு இஷ்டமானதை அவங்களுக்கு கொடுக்குறோமான்னு பார்க்கணும். அவங்களுக்கு இஷ்டமானது அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும். இது கொஞ்சம் ட்ரைனிங்கில் வரும். ஆனால் ஜென்ரல் வாழ்க்கையில் வந்து மற்ற டிவோடிஸ் சர்வீங் முழுக்க அவங்கள அப்சர்வ் பண்ணி எது எதுன்னு செய்யலாம். ஆனால் சாதாரணமாக ஒருத்தர் மனசில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது தலைவலியாகும். நிறையா தடவை ப்ராக்டிக்கலாகவே டிவோடிஸ் பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஏதாவது வரும்போது அவங்க என்ன தான் நினைக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ண நமக்கு தலை வெடிச்சிடும். ஏன்னா அதில் 1000 இதாக இருக்கும். சில சமயம் டிவோடிஸ் வந்து பிஹேவியர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சடனாக வந்து சடனாக எதாவது பிஹேவியர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணுறது இல்லை, சொன்னால் கேட்டுக்கிறது, சொல்லலைன்னா விட்டுறது. டேக் த திங்ஸ் ஆர் சிட்டிஸ் அந்த மாதிரி தான் இப்போ மூவ் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இல்லைன்னா யாரும் சமயத்தில் அவங்களாம் மனம் விட்டு சொல்கிறதுக்கு வாய்ப்பு தர்றோம், அந்த வாய்ப்பை கொடுக்குறோம். அது சொல்கிறது அது சிட்டிஸாக எடுத்துக்கணும். அவங்க டூப்ளிசிட்டியாக இருந்தாலோ அவங்க பொய் சொன்னாலோ அதை வந்து நம்ம போய் திருப்பி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவங்க நம்ம கண்டிப்பாக பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு திருப்பி ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பகவான்கிட்ட விட்டு இது வந்து சைக்காலஜி இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக. பக்தர்கிட்ட பரிணாமம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதெல்லாம் வெரி பிகினிங் ஸ்டேஜில் வரும். சமயத்தில் எது அவர் வாங்க வர நடு கொடுக்கலாம், ஆனால் அவர் வாங்க மாட்டார். மெஜாரிட்டி நம்ம யார் நினைக்கிறோமோ அவங்க வாங்கவே மாட்டாங்க. யாராவது எனக்கு அனுபவம் இருக்கு, அவர் இப்போ நாம போட்டிருக்காரு இது போட்டிருக்காரு கண்டிப்பாக வாங்கிடுவார்னு அவர்கிட்ட போய் 1/2 மணி நேரம் நின்று அவர் வாங்க மாட்டார். அதே மாதிரி நிறைய தடவை டிவோடிஸ் இருக்காங்க, அம்பாட்டுக்கு டீ குடிச்சிட்டு டீ கடை வர உட்காந்துக்கிட்டு இருப்பா, ஏ இங்கே வா அப்படின்னு கூப்பிடும், மரியாதை இல்லாமல் கூப்பிடும், போனால் 3 பவுத்கீதை கொடுன்னு 3 பேர் வாங்கிட்டு போவோம். அந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கு. நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து நம்ம வந்து யாரையும் வியாபாரி கத்திரிக்காய் வியாபாரி கத்திரிக்காய் கத்திரிக்காய்னு கூவிட்டு போகிறாங்க. இவங்க இந்த வீடு வாங்குவாங்க இந்த வீடு வாங்க மாட்டாங்கன்னு இல்லை. அதே மாதிரி யார் யார் நம்ம புக்டிஷன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாட்டுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாங்குறவங்க வாங்கிட்டு போகிறோம். டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும். முக்கியமாக புக்டிஷனில் வந்து யாராவது ஒருத்தர் ரொம்ப கேள்வி கேட்குறாங்க ரொம்ப டீட்டெயிலாக கேட்குறாங்கன்னு சொல்லி டிவோடி சொல்லிட்டு இருப்பாங்க, அவர் வாங்கவே மாட்டார். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உயிரை வாங்கிட்டு விட்டு போயிடுவார், நான் கோயிலில் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். முக்கியமாக வந்து அதுக்கு இடையில இடையில புத்திசாலித்தனமாக 2 கொஸ்டின் போடணும். இந்த புக்கு வாங்குறீங்களா இந்த புக்கு வாங்குறீங்களான்னா அவர் மோடு தெரிஞ்சிடும். அவர் வாங்குற மோடு இல்லைன்னா டிஸ்கஷன்லாம் கோயிலில் வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாளி வேணும். இது வந்து மனசை புரிகிறதுன்னு இல்லை, நம்மளுடைய புத்தியை பயன்படுத்தி போகிறது. ஏன்னா வரோட 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு அவர் வாங்கலைன்னா நம்முடைய புக் டிசிஷன் பூரா வேஸ்ட் ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால அவர்கிட்ட செக் பண்ணுறது, இடையிலே செக் பண்ணுறது, இந்த புஸ்தகம் வாங்குறீங்களா இந்த புஸ்தகம் வாங்குறீங்களான்னு. அவர் மூடு அதிலே தெரிஞ்சுப்போம், அவர் எஸ்கேப் ஆகாமல் இருந்துச்சுன்னா சரி நீங்கள் டிஸ்கஷன் கோயிலில் வந்து பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் அதில் வந்து புத்தியை பயன்படுத்துகிறோம், நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது வந்து இந்த டிவோட்டி நல்லவரா கெட்டவரா உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா இவர் என்ன இருக்காரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது வந்து நம்ம பக்திக்கு உதவாது. இவர் சரியா தப்பா சீனியர் டிவோட்டியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டியது இருக்கு, ஆனால் யார் வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அட்வைஸ் சொல்லணும். அவங்களும் வந்து வாலண்டியரப்ப உதவி செய்யும் போது அவங்க அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு கிருஷ்ணரே வந்து அர்ஜுனனுக்கு வந்து போர்க்களம் வரைக்கும் அவர் கீதை சொல்லலையே. சிஷ்யாகம் சாதிமாம் பிரபன்னம், நான் சிஷ்யனாயிட்டேன் உனக்கு சரணடைஞ்சேன்னு சொன்னப்பொழுது தான் சொல்கிறார். அந்த மாதிரி அறிவுரையும் வந்து கேட்டுக்கிற மூடு உள்ளவங்களுக்கு சொல்லணும், அவ்வளோதான். மற்றபடி நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்க இப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க கவலைப்பட்டுலாம் ஒன்றும் பிரயோஜனம். அவங்கவுங்களோட போக்குப்படி அவங்கவுங்க போயிட்டு இருக்காங்க, அவங்கள மாற்ற முடியாது. சில சமயம் கரெக்ஷன் சொன்னோம்னா அதை ஏற்றுக்கிடவும் மாட்டாங்க. அன்னாடி நமக்கு மன கஷ்டம், அவங்களுக்கும் மன கஷ்டம். அவங்க பார்க்கல போட்டு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்க்கை, அதை நல்லதாக்குறதும் கெட்டாக்குறதும் அவங்க வலி இஷ்டம். நம்ம டைரக்ஷன் கொடுக்கறது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்கிடாதவங்கிட்ட போய் ஏன் முட்டி மோதணும், அவங்கவுங்க விருப்பப்படி போயிட்டு போகிறாங்க. பகவான் இஷ்டம். அப்படிதான் மனநிலை. தூமா பகவானோட இஷ்டம். சுக்ரதம் சர்வோபதானம், எல்லா உயிருக்கும் அவர் தான் நல்ல உரிமை. அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கறதுன்னு. அண்ணாடி பிரபாதாசர் அவர் இதில் ரொம்ப அந்த நரசிம்மத்தில் தான் முன்னாடி வந்துச்சு. இந்த மூணு பாயிண்ட் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அவங்க வாழ்க்கையில் சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும்ன்றாரு. முக்கியமாக வந்து பக்தரம் எக்கே தபசம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார் அவர் தான். சுக்ரதம் சர்வ பக்தரம் சர்வலோக மகேஸ்வரம் எல்லாத்துக்கும் அவர் தான் பாசு. நான் பாசு இல்லை, சுக்ரதம் சர்வோபதானம் அவர் தான் எல்லாத்துக்கும் நலம் செய்கிறாரு. அண்ணாடி நான் ஒன்றும் இல்லைன்னு புரிஞ்சுட்டு என் பாட்டை நான் கவனிக்கிறேன், வந்தால் உதவி செய்கிறேன், அவ்வளோதான். அந்த மனநிலையில் செய்யணும். நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவர் கஷ்டப்படுறாரு, இவர் இது பண்ணுறாரு, உங்களோட இந்த இது வந்து தப்பு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல போக அவங்க வந்து அதுக்குரிய மூடு இல்லாதப்ப நெகட்டிவாக எடுத்துக்கிட்டு அஃபென்சிவாக இல்லை கஷ்டமாக நமக்கு வந்து பிரச்சனையே வேண்டாம். அது மாதிரி கிருஷ்ணர் சொல்கிற எக்ஸாம்பிளே அதான். நான் அர்ஜுனனுக்கு வந்து புத்தகம் வரைக்கும் ஏன் சொல்லித்தரல எந்த பகீதை, அந்த ஒரு மனப்பக்கம் வர மாட்டோம். இதே மாதிரி நம்முடைய மனம் வந்து அடுத்தவங்களை ஆராய்ச்சி பண்ணி நம்ம முடிவெடுக்க வேண்டாம். கிருஷ்ணர் எல்லாருக்கும் மேலே இருக்காரு. அவர் சுக்ரதம் சர்வபூதானம், அவர் வழிகாட்டி கொண்டு போறார். பொண்டாட்டியோ பிள்ளையோ இல்லை சுற்றாரோ உறவினரோ சுற்றத்தாரோ அவர் கொண்டு போறார். பக்தர்களோ கூட அவர் நம்ம வந்து அவங்களோட பக்குவத்துக்கு பகவான் பக்குவத்துக்கு விட்டோம். நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம டிவோட்டி நம்மது வந்து நாசமாயிடும். ரெண்டாவது அந்த சித்திகள் மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சோன்னா இன்னும் நாசமாயிடும். அல்ல சமயத்தில் கோபத்தில் அவங்கள வந்து நம்ம தப்பாக நினைச்சோன்னா நமக்கு சக்தி அழியும். இப்படி செய்கிறாங்களேன்னு கோபத்தில் நினைச்சோம்னா அதனாடி எதுவுமே நம்ம வந்து பகவான்கிட்ட பொறுப்பை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பக்தியை பார்த்துட்டே போகணும். நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓட்ட பந்தயத்தில் எல்லாம் சேர்ந்து ஓடுங்க, ஓடுவோம். நான் நின்னாலும் நிக்கலைனாலும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்க போகிறேன். இதைத்தான் நான் டிவோடிஸ்ட்டை சொல்லுவேன். இந்த கிருஷ்ணா கான்சியஸை நான் எடுத்தாச்சு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஓடி வர்றக்க நான் வர்றீங்க, வர்ற மட்டும் ஓடுங்க. உங்களுக்கு நான் யார் உழுந்தாலும் நின்னாலும் நான் ஓடிக்கிட்டு தான் இருப்பேன், நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறக்கோ இதுக்கு நேரம் கிடையாது. நம்ம வந்து சித்தியை பயன்படுத்துகிறக்கோ இது பண்ணுறக்கோ யார் யார் உதவிக்கு கூட வர்றாங்களோ அவங்களாம் கூட்டு போகிறது தான் நம்ம கிருஷ்ண கான்சியஸ். கூட கூட்டு போகிறோன்னா என்ன, நம்மளோட சேர்ந்து ஓடுறோம். அவங்களும் தான் அவங்க தான் ஓடணும், நம்ம ஓடுறோம் இல்லை. அவங்களை இழுத்துட்டு ஓட முடியாது, அவங்களும் சேர்ந்து ஓடணும், வழிகாட்டலாம், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் வழி தெரியும், எனக்கும் ஃபுல்லாக வழி தெரியாது, மற்றவங்களுக்கு வழிதான். இதில் ஆராய்ச்சி இதெல்லாம் பண்ணணும்னா பக்தி ரொம்ப அழிவுபடும். பக்தி வந்து இந்த சித்தியை பயன்படுத்தணும்னா பக்திக்கு ரொம்ப கேடு, ஆன்மீகம் அழிஞ்சுப்போம். அதனால் மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்கிறணும்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. பக்தர்கள் வந்து பணிவான மனநிலையில் பணிவாக செய்கிறோம். ததாமி புத்தி யோகம் தான், பகவான் தர்றாரு புத்தி, அதுபடி செயல்படுறோம். நம்ம புத்தியில் செயல்படுறோமா பகவான் கொடுத்த புத்தி படி செயல்படுறோமான்னு மட்டும் பார்த்துக்கணும். அந்த பகவான் கொடுக்குற புத்தி வந்து ததாமி புத்தி யோகம், அந்த புத்தியை வந்து தர்றாரு, அதுபடி செயல்படும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைக் இந்த மாதிரி ஒரு ஹம்பிள் சர்வன் மாதிரி ஒருத்தர் பணிவான சேவகன் வந்து அவனுக்குன்னு எந்த ஒரு சுய விருப்பமும் கிடையாது, பாஸ் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறான். அந்த மாதிரி நம்மளும் கிருஷ்ணன் நல்ல மனநிலையில் கிருஷ்ணன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறான்னு புரிஞ்சுட்டு அவர் மனப்படி நடக்க கற்றுக்கிட்டோம்னா ஒன்றுமே இல்லை. அவர் சுய விருப்பம் இருக்கக்கூடாது, நம்ம நடந்துக்கிறதில் எந்த சுய விருப்பமும் இல்லாமல் நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப பிரச்சனை இல்லாமல் போகும். மற்றபடி மற்றவங்க வந்து புக்திஷனில் வந்து நம்ம பகவான் கொடுத்த புத்தியை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கலாம் ப்ராக்டிக்கலாக, இவர் வாங்குவார் இவர் வாங்க மாட்டாருன்னு நீங்கள் முடிவு எடுக்கிறனாடி அது நடக்காது. வாங்க மாட்டார்னு முடிவு எடுத்தவங்க எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். ஒரு தடவை சொன்னாங்க யாரோ இந்த ரிசர்வ் லைன்லேயும் கிட்ட அந்த டீ கடை ஓரம் மூணு பேர் வந்துங்க அங்கே வாங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டாக தான் கொடுப்பாங்க, கூப்பிட்டா மூணு பேர் மூணு புக்கு பகவத்கீதை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, நாடி பகவான்கிட்ட விட்டு போகும். அதே சமயம் வந்து அதை தான் துமி சர்வேஸ்வரேஸ்வரா பிரஜேந்திர குமாரா துமாரா இச்சாமை சிறுஜன சங்காரா நந்தகுமாரா, ஓ இஷ்டப்படி தான் எல்லாம் நடக்குது, சிருஜன படைப்பும் சம்பாரம் அழிவும் நடக்குது. ஓ இஷ்டப்படி பிரம்மா படைக்கிறாரு, சிவன் அழிக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, அவங்களே இந்த ஓ விருப்பப்படி செய்யலை நான் எந்த மூளைக்கு அப்படின்னு பக்தி உணர்த்தார் பாடுறாரு ஹரே கிருஷ்ணன்.